سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب إلا فهلهم فهلتهم எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபாக்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல் குர்ஆனில் சூரத்து தௌபா என்ற 9வது அத்தியாயம், அதில் 100வது வசனம், வஸ்ஸாபிகூன அல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. சத்தியத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் இந்த இஜ்மா என்ற ஒன்றை மார்க்கமாக எடுத்து நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதற்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் பல ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். இஜ்மா என்று சொன்னால் அதை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இஜ்மா உஸ் ஸஹாபா, இன்னொன்று இஜ்மா உஸ் ஸுகூதி, மூன்றாவது இஜ்மாவு தாபிஈன், நானாவது இஜ்மாவுல் முஃமினீன். இப்படி சிலர் இந்த இஜ்மாவை 4 பிரிக்கிறார்கள். இன்னும் சிலர் வேறு விதமாகவும் கூட்டி குறைத்தும் பிரிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த எல்லா இஜ்மாவுகளும் இந்த சத்தியத்துக்கு வெளியில் இருப்பவர்களிடத்தில் மார்க்கமாகும். எப்படி குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுகின்றார்களோ, பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, அதே போன்று அல்லது அதை விட முக்கியத்துவம் கொடுத்து இந்த இஜ்மாவுகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சில நேரத்தில் இந்த இஜ்மாவுகளுக்காக வேண்டி குர்ஆனையும் ஹதீஸையும் முதுகுக்கு பின்னாலும் தூக்கி எறிவார்கள். இதற்கு பல ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, இவர்கள் இந்த இஜ்மாவை பின்பற்றுவதற்கு குர்ஆனில் இருந்து சில ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அந்த ஆதாரங்களில் ஒன்றுதான் 9வது அத்தியாயம் 100வது வசனம், இதில் இஜ்மாவை பின்பற்றுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்ப்போம். இஜ்மா என்றால் என்ன? சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இஜ்மா சுக்கூத் என்றால் சஹாபாக்களின் சொல் செயல் அங்கீகாரம். இஜ்மா தாபியீன் என்றால் தாபியீன்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இஜ்மாவுல் முஃமினீன் என்றால் முஃமின்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இவைகளை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு உண்மை முஸ்லீமுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு வெறுப்பு ஏற்படும், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஆயத்தை முதலில் மொழிபெயர்ப்போம். அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் அவல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிரீன்களிலும் முந்திக் கொண்டார்களே அவர்களும். நல்ல விடயத்தில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களும். ரலி அல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். அவனை இவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். இதுதான் மொழிபெயர்ப்பு. தர்ஜுமாவில் சுமார் 4-5 தர்ஜுமாக்களை பார்த்தேன். ஒரு உருது தர்ஜுமாவை பார்த்தேன். மசூத் அகமதுடைய இந்த தஃப்சீர் குர்ஆனை பார்த்தேன். அனைவரும் ஒரே விதமாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பெரும்பாலும். அதில் ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கிறது. சிலர் நன்மையான காரியங்களில் என்று பன்மையாகவும், சிலர் நன்மையான காரியத்தில் என்று ஒருமையாகவும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அரபு மொழியில் எஹ்சான் என்று ஒருமையில் தான் இருக்கிறது. எனவே பன்மையாக மொழிபெயர்த்தவர்கள் பிழை செய்திருக்கிறார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பை இன்னொருக்கா பாருங்கள். அவ்வளவு முஹாஜிரீன் அவர் அன்சார், முஹாஜிரீன்களிலும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களிலும், உல் அன்சார் வந்தவர்களுக்கு மதீனாவில் இருந்து கொண்டு உதவி செய்தவர்களிலும் முந்தியவர்கள். எந்த விஷயத்தில் குர்ஆன் சொல்லப்படவில்லை, முந்தியவர்கள், முந்திக் கொண்டவர்கள் அவர்களும். நல்ல விடயத்தில் அந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் பின்பற்றினார்களே அவர்களையும் அல்லாஹ்வுத்தால பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இங்கு இந்த அஸ்ஸாபிகூன் முந்திக் கொண்டவர்கள் எந்த விஷயத்தில் முந்திக் கொண்டார்கள் என்று குர்ஆன் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை அல்லாஹ் பின்னால் கூறுகின்றான், அவர்களை நல்ல விடயத்தில் பின்பற்றியவர்களும் என்று. எனவே இந்த அஸ்ஸாபிகூன் என்ற சொல்லுக்கு பிறகு ஒரு சொல் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால், எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் இப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எந்த விஷயத்தில் முந்திக் கொண்டார்கள் என்றால் ஈமானில், ஈமானில். நபி சத்தியத்தை சொல்லும் போது முதன் முதலில் எவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ இஸ்லாத்தை மக்காவில், பிறகு மகாஜனங்களில், இவர்களே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அதே போன்று அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும் பொருந்திக் கொண்டான். இந்த ஈமான் என்று அனைவரும் மொழிபெயர்த்திருக்கிறார்களே, அதை நீங்கள் பார்த்தால் அது சரிதான், அதில் மாற்றம் இல்லை. அல்லது நல்ல விஷயத்தில், நல்ல விஷயம் என்ன? ஈமான் நல்ல விஷயம்தான். அப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் பின்னால் வரக்கூடிய அந்த வாசகத்திற்கு இதை நாம் சரியாக விளங்கிக் கொண்டால்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு உருது தர்ஜுமாவிடம் மொழி பெயர்த்திருக்கிறார், ஓ மொஹாஜிர் ஓ அன்சார், மொஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஜினோனே சப்சே பெஹலே தாவத் ஈமான் தாவத்தே ஈமான் பர் லப்பைக் கஹனேமே சபகத் கி, சரியா மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த இரு கூட்டங்களிலும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் தாவத்தே ஈமான் பர் லப்பைக் கஹனேமே சபகத் கி, ஈமானை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் முந்தியவர்கள் சரியா மொழிபெயர்த்திருக்கின்றார். இது பாகிஸ்தானில் ஒருவர் மசூத் அகமதும் இப்படித்தான் மொழிபெயர்த்திருக்கின்றார். சில வித்தியாசம், ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் பாதிப்பு கிடையாது. ஜுனோனே மொஹாஜிரின் அன்சார் மே ஈமான் லானேமே சமபத்தி, மொஹாஜிரின்களும் அன்சாரிகளிலும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் முந்திக் கொண்டவர்கள், அதே கருத்துதான். இன்னொரு இடத்தில் எழுகின்றார், இஸ்லாம் கபூல் கர்ணேமே சபகத்தி, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் இவர்கள் முந்திக் கொண்டார்கள் என்று இன்னொரு இடத்தில் எழுதுகின்றார். அதற்கு பின்னால் அதற்கு பிறகு ஓர் உன்கே நக்ஷே கதம் பர் சல்தே ஹுயே இஸ்லாமே தாஹில் ஹுயே, அந்த முஹாஜிர்களுடைய அன்சாரிகளையும் பின்பற்றினார்கள். அதற்கு விளக்கம், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அவர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி இவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்களே, இவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அதற்கு கீழ் எழுகின்றார், ஏ லோக் மக்களே, முஹாஜிரின் ஒரு அன்சார் கே தர்பர் பி ஹுசன் குலூஸ் ஈமான் லாயே, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எப்படி தூய்மையாக நல்ல விஷயத்தில் அவர்கள் ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். அப்ப எல்லா முஹாஜிர்களும் மொழிபெயர்ப்பாளர்களும் இந்த கருத்தை தான் கொடுக்கிறார்கள். அப்ப என்ன விஷயம், நன்றாக கவனியுங்கள். இதை முஹாஜிர்கள் அன்சாரிகளில் எவர்கள் ஈமானில் முந்திக் கொண்டார்களோ, ஆரம்பத்தில் ஈமான் கொண்டவர்கள் அவர்களும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அதே போன்று ஈமான் கொண்டார்கள் பின்னால் வந்தவர்கள் அவர்களும், இந்த மூன்று சாராரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களை இவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். இப்ப இந்த ஆயத்திலே பாருங்கள், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுத்தால எந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறான், ஈமானிலே, ஈமானுடைய விஷயத்தில் அவர்களை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் ஈமான் கொண்டது போன்று இவர்களும் ஈமான் கொள்கிறார்கள். இதை எந்த ஒருவரும் மாற்று கருத்தை எழுதவில்லை. மொழிபெயர்ப்பு சரிதான், ஆனால் இந்த வெளியில் இருக்கக்கூடியவர் என்ன எடுக்கிறார்கள், முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று எழுதுகின்றார்கள். இதுதான் இங்கு பிழையான கருத்து. தக்கப்பல் எல்லாம் என்ன மீன்பு ஓதினால் நாங்களும் பின்பற்ற வேண்டும், பிரயாணத்தில் நாடு தொழுதால் நாங்களும் தொழ வேண்டும், குர்ஆனிலே இரண்டு சூராக்கள் இல்லை என்றால் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இப்படி பல விடயங்கள். ஒரு பெண்மணியை நடுவில் நின்று தொழுவித்தால் நாங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை இவர்கள் எடுத்து இந்த ஆயத்தில் இருந்து சொல்லுகின்றார்கள். இஜ்மாவை பின்பற்றுவதற்கு இந்த ஆயத்து ஆதாரம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆயத்து ஆதாரமாக இருக்கிறதா என்று பாருங்கள், இதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை.
அதாரம் இருக்கின்றதா? இல்லை. இப்ப இங்கு அல்லாஹு தஆலா இதே போன்று வேறொரு ஆயத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், ஏன் இவர்கள் எல்லாம் ஈமானில் முந்திக் கொண்டார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால், பின்னால் இரண்டாவது பத்துபாடு ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஆயத்தை தெளிவாக காட்டுகின்றது. ஒரு குர்ஆன் வசனம் இன்னொரு வசனத்துக்கு விளக்கம், ஒரு குர்ஆன் வசனம் ஹதீஸுக்கு விளக்கம், ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அங்கு வரக்கூடிய அந்த ஆயத்தை விளக்குகின்ற அந்த விஷயத்தை வைத்து இவர்கள் இந்த முந்திக் கொண்டார்கள் எந்த விஷயத்தில் என்றால், ஈமானிலே இதுதான் நல்ல விஷயம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒருவர் மறுத்தால் அதற்கு அவர் என்ன விளக்கம் தர வேண்டும்? நல்ல விஷயத்தில் பின்பற்றினார்கள். எந்த விஷயம் நல்லது? ஈமானும் நல்லதுதான். வேறு விஷயங்களை எடுக்க முடியாது. ஏன்? நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்தும். மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டது. யாராவது மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக உருவாக்கினால் அது மறுக்கப்படும். எனவே வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கின்றதே, சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று, இதெல்லாம் அவர்கள் மீது பொய்யாக விட்டு கட்டப்பட்ட விஷயங்கள். அதை முஸ்லிம் நம்பவே கூடாது. அருமை தோழர்கள் குர்ஆன் ஹதீஸோடு நின்று விடுவார்கள், ஒரு அலிபை கூட கூட்ட மாட்டார்கள். எனவே நாங்கள் பார்த்தால் அந்த வரலாறுகளில் கூட எங்களுக்குத்தான் தெளிவான ஆதாரம் இருக்கின்றது. ஒருமுறை இப்னு உமரிடத்தில் ஒருவர் போய் ஒரு விஷயத்தை கேட்டார். அவர் அதுக்கு பதில் கொடுத்தார், சொன்னால் உங்களுடைய தந்தை வேறு விதமாக சொல்லுகிறார்களே. கேட்டார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று சொல்லுகின்றேன், நீங்கள் என்னுடைய தந்தை சொன்னார் என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டார்கள். பாருங்கள், சஹாபாக்கள் எந்த அடிப்படையிலும் இருக்கிறார்கள். இதே கொண்டு ஒருவர் இப்னு அப்பாஸிடத்தில் வந்து கேட்டார், பதில் கொடுத்தார், மற்றவர்கள் இப்படி சொல்கிறார்களே, என்ன சொன்னார்கள், வானத்தில் இருந்து அல்லாஹு தஆலா அதாவது கல்மலையை பொழிய வைத்து விடுவான். நான் காலல்லாஹ் கால ரசூல் சொல்ல நீங்கள் இப்படியா சொல்லுகிறேன் என்று கேட்டார்கள். அப்ப எதை எடுப்பது? சிந்தித்து பாருங்கள். எனவே குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதில் தான் சஹாபாக்கள் நின்றிருக்கின்றார்கள். இந்த ஆயத்திலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சஹாபாக்களுடைய செயல்களில் சொற்கள் அங்கீகாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று கிடையாது. சிலர் இதை பன்மையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஆனால் இது பன்மை அல்ல, இது ஒருமைதான், எஹ்சான். அப்ப எஹ்சான் என்றால் என்ன? நல்ல விடயம். அதுதான் ஈமான். ஈமானில் அவர்களை போன்று பின்பற்றுகிறார். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு உதாரணம். ஒருவர் இந்த சத்தியத்தை விளங்கி வந்து பைஅத்தை செய்து நுழைந்து விட்டார், ஈமான் கொண்டு விட்டார். இவரை பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் இதே போன்று வந்து ஈமான் கொள்கிறார். இப்போது சொல்லுவார்கள், அவரை பின்பற்றி இவரும் போய்விட்டார் என்றுதான் சொல்லுவார்கள். இதனுடைய கருத்து, அந்த முந்தி அவர் கபர் வணங்கினார், அதையும் பின்பற்றுகிறார். அவர் மீலாதுலா கொண்டாடினார், அதையும் அவர் பின்பற்றுகிறார். இவர் கூட்டுதுவா குழுவத்து தலத்தில் ஓடினார், அதையும் அவர் பின்பற்றினார். இதையா இஸ்லாம் சொல்லுகின்றது? இல்லை. அவர் இந்த ஈமான் விஷயத்தில், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் அவரை பின்பற்றி வந்து இதை நுழைகிறார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இது அல்லாஹ் யாருக்கு விளக்கம் கொடுக்க நாடுகின்றான், அவர்களுக்கு விளங்கும். மண் எரிந்தில்லாமல் யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விளக்கத்தை கொடுப்பான், விளங்கும். யாருக்கு அல்லாஹ் நாடவில்லை அவர்களுக்கு விளங்காது. எங்களால் எதுவுமே செய்யவும் முடியாது. அடுத்து இந்த ஆயத்தில் அன்சாரிகள் முஹாஜிர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவருடைய வாதப்படி இஜ்மா, நீங்கள் இந்த ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் முஹாஜிர்களை மட்டும்தானே பின்பற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? முஹாஜிர் அன்சாரிகள் அல்லாத சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முஹாஜிர்களும் அல்ல அன்சாரிகளும் அல்ல, அவர்களையும் பின்பற்றுகிறீர்கள், தாபியங்களையும் பின்பற்றுகிறீர்கள், மூமின்களையும் பின்பற்றுகிறீர்கள். எந்த விஷயத்தில் ஈமானிலே பின்பற்றினால் சரி, ஆனால் நீங்கள் எதிலே பின்பற்றுகின்றீர்கள்? சிறுக்கு விஜயத்து குபுரிலே பின்பற்றுகின்றீர்கள். இதுதான் வழிபடு. உங்களுடைய வாழப்படி எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் தான் பின்பற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் யார் யாரையெல்லாம் பின்பற்றுகின்றீர்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்று. அடுத்தது அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் கூறுகின்ற அந்த பிரகாரம், இவர்களை மட்டும் புரிஞ்சிக் கொண்டான் என்றும் இல்லை. இவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் புரிஞ்சிக் கொண்டிருக்கிறார், எனவே இவர்கள் செய்வதெல்லாம் சரி. அப்படி என்றால் வேறொரு இடத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரலூ அன் எல்லா சஹாபாக்களையும் பொருந்திக் கொண்டான் என்று வருகின்றது. என்ன செய்வது? அப்ப முழு சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். அடுத்தது மூமின்களை அல்லாஹ் விரும்புகிறான், அப்ப அவர்களையும் பின்பற்ற வேண்டும். எனவே இப்படித்தான் அவர்கள் இதை விளங்குகிறார்கள். இதை நன்றாக உறுதியாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சத்திய விஷயத்தில் எங்களை இந்த நேரான வழியிலிருந்து கொஞ்சமாவது அசைத்து விடலாம் என்று சிலர் முயற்சிக்கின்றனர். மரணிக்கும் வரை அந்த வலையில் சிக்கிவிடாதீர்கள். மறுமையில் பெரும் நஷ்டத்தை அடைய வேண்டி வரும். எனவே இந்த ஆயத்திலே தௌபாவிலே 100வது அத்தியாய வசனத்தில் சஹாபாக்களை அவருடைய இஜ்மாவை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இதில் ஒரு ஆதாரம் கூட கிடையாது. இஹ்சான் என்றுதான் வருகிறது. நல்ல விடயம் அது என்ன? ஈமான். இதற்கு மாற்றமாக ஏதும் இருந்தால் யாரும் கொண்டு வரலாம் பார்க்க. அப்போது கௌலி
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد
அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போன்று அந்த ஆயத்தில் இஜ்மா சஹாபாக்களுடைய சுழசியல் அங்கீகாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இப்படி இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களில் சில பிரிவுகள் ஏழைய இஜ்மாக்களை பின்பற்றக்கூடாது என்றும் சொல்கின்றார்கள். 52வது அத்தியாயம் 21வது வசனத்தை எடுத்து பாருங்கள். தர்ஜுமா தௌபாவிலே 100வது வசனம், 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தை நன்றாக பாருங்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஉயூன், நிச்சயமாக விசுவாசிகள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் நீரோடைகளிலும் இருப்பார்கள். ஃபாகீன பிமா ஆதாஹும் ரப்பஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவைகளை சுவைத்துக் கொண்டிருப்பார்கள். வவகாஹும் ரப்பஹும் அஸாப ஜஹீம், அல்லாஹ் அவர்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திருக்கின்றான். எனவே அவர்களை நோக்கி கூறப்படும், குலு வஷ்ரபு ஹனியன் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் குடியுங்கள். முத்தகீன அலா சூரையில் மஸ்கூபா, அடுக்கடுக்காக விரிக்கப்பட்டிருக்கும் கட்டில்களில் சாய்ந்த வண்ணம் சாப்பிடுங்கள் குடியுங்கள். அப்ப சாய்ந்து கொண்டு குடிக்கிறது சாப்பிடுறது அங்க சரி, ஆனா இங்கு நபி சொன்னார்கள் நான் ஏவப்பட்ட நான் சாய்ந்து கொண்டு சாப்பிட மாட்டேன். நபி பின்பற்றுவர்கள் அப்படி செய்ய வேண்டும், ஆனால் அங்கு இந்த தடை கிடையாது. முத்தகீனாலா சூரரின் மஸ்ஃபூஹா, அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த கட்டில்களில் சாய்ந்த வண்ணம் அவள் இருந்து கொண்டு இருப்பார்கள், சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று சொல்லப்படும். அவர்களுக்கு சூரின் என்ற பெண்களையும் நாம் திருமணம் செய்து கொடுப்போம் அவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதை நன்றாக கவனியுங்கள். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்களே அவர்கள், வத்தபாத்துவும் துர்பியத்துவும் ஈமான், அவர்களுடைய பிச்சலங்கள் ஈமான் விஷயத்தில் அவர்களை பின்பற்றினார்கள். அவர்கள் அல்ஹக்னாவும் இவர்களுடைய பிச்சலங்களை இவர்களோடு நாம் சேர்த்து விடுவோம். வமா அலத்தினாகும் என் அமல்கள் மின் செய், இவர்களுடைய அமல்களில் எதையும் நாம் குறைக்க மாட்டோம். என்ன சொல்லுகின்றான், உதாரணத்தை கொண்டு பாருங்கள். இதோ நாங்கள் இருக்கின்றோம் ஈமான் கொண்ட மோமின்கள், எங்களுடைய பிச்சலங்கள் இதே போன்று எங்களை பின்பற்றி இந்த ஜமாத்துக்கு நுழைகின்றது. பிச்சலம் துர்வியல், அதற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை இருக்கின்றால் அவர்களும் இப்படி வருகிறார்கள். அல்லாஹ் இந்த அனைவரையும் மறுமையிலே ஒன்று சேர்ப்பானான். இங்கு என்ன சொல்லுகின்றான், தி ஈமான், ஈமானில் இவர்களை பின்பற்றியவர்கள். இந்த ஈமான் என்ற சொல் வராமல் இருந்திருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய 73 பிரிவுகள் மட்டுமல்ல எல்லா மதங்களும் சரியான நிலை வந்துவிடும். ஏன், ஈமான் என்ற சொல் வரவில்லை, வெறுமனே அவர்களை பின்பற்றுகிறவர்கள். சிலை வணக்கத்திலே பின்பற்றுகிறார்கள், கபூர் வணக்கத்திலே பின்பற்றுகின்றார்கள், எல்லா விஷயத்திலும் பின்பற்றுகிறார்கள். இவர்களையும் அல்லாஹ் அவர்களோடு சேர்த்து சொர்க்கம் அனுப்புவான் என்று வந்துவிடும். அல்லாஹ் மிகவும் ஹிக்மத் ஞானம் உள்ளவர், எப்படி முஸ்லிம்களை பாதுகாக்கிறான் என்பார்கள். எனவே நான் கூறுகின்றான், இப்படி வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் துர்பியத்துஹும், ஈமான் கொண்டவர்களே அவருடைய பிச்சலங்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். விஷயத்திலே சும்மா அல்ல, மற்றதில் அல்ல, ஈமானில் பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தால் அல்ஹக்னாபியின் ரூபியத்தவும் அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை இவர்களோடு நான் சேர்த்து விடுவோம், அவருடைய நன்மைகளை குறைக்க மாட்டோம். பார்த்தீங்களா, அங்க ஈமான், இதே போல அங்க எஹ்சான், இரண்டும் ஒன்று. அவர் தெளிவாயிருக்கின்ற விஷயம், இந்த ஈமான் எஹ்சான் என்ற சொல் வராமல் இருந்தால் என்ன நடக்கும், ஒருவர் என்ன செய்தாலும் சரி, அவர் வீட்டில் 360 சிலைகளை வைத்துக் கொண்டு வணங்கினாலும் சரி, அவரோடு இந்த பிச்சரத்தையும் அல்லாஹ் சேர்த்து விடுவான் என்று வரும். எப்படி அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்தை பாதுகாத்திருக்கின்றான் என்று பாருங்கள். ஈமானிலே பின்பற்ற வேண்டும். சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு ஒருவர் பிரயாணத்தில் நான் உஸ்மான் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி நாடு தொழுகிறேன் என்று சொல்கிறார், வைத்துக் கொள்ளுங்கள். இவரை சொல்ல முடியுமா ஈமானிலே உஸ்மான் அவர்களை பின்பற்றுகிறார் என்று? இல்லை, இவர் பிதத்தை செய்கிறார், ஈமானிலே பின்பற்றவில்லை. வெள்ளிக்கிழமை 2 அழான் சொல்லுகின்றார், நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றுகின்றேன் என்று. சொல்ல முடியுமா இவர் ஈமானிலே அவர்களை பின்பற்றுகிறார்கள் என்று? இல்லை, இவர் பிதத்தை செய்கின்றார். இதனுடைய கருத்து உஸ்மான் இந்த பிதத்தை செய்தார் என்பது அல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றேன், வணிகர்கள் எங்கள் மீது ஒரு மாபெரும் அவாண்டத்தை சுமத்துகின்றார்கள், இவர்கள் சஹாபாக்களை பிதத்துவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். சொல்ல முடியுமா? இல்லை, எழுதப்பட்ட வரலாறுகள் பிழை, அதை நாம் நிராகரிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். ஈமானிலே பின்பற்றுங்கள். இங்கு பாருங்கள், இது சஹாபாக்களை மட்டுமல்ல, முஹாஜிர்களை மட்டுமல்ல, அன்சாரிகளை மட்டுமல்ல, மறுமை நாள் வரைக்கும் இந்த தன்மை இருக்கின்றது. ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டார், அவரை பார்த்து இன்னொரு முஸ்லீம் ஆகினார், அதுக்கு பிறகு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அவருடைய பிள்ளைகளை இதில் ஈமானில் சேர்ந்தால் அனைவரையும் ஒன்றாக்குவான். இது மறுமை நாள் வரைக்கும் இந்த தன்மை இருக்கின்றது. எனவே எங்களுடைய பிள்ளை குட்டிகள் பிச்சலங்கள் பேரன்கள் பேச்சுகள் எல்லாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக் கொள்வார்களே ஆனால் எங்களுக்கு பிறகு அவர்களே அல்லாஹ் எங்களோடு சேர்ப்பான். ஆனால் அவர்கள் எங்களை பின்பற்றவில்லை, அவர்கள் வேறு விஷயங்களை பின்பற்றிக் கொண்டு போனால் அவர்களை அல்லாஹ் நரகத்தில்தான் தூக்கி வருவான், எங்களோடு சேர்க்க மாட்டான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக இன்னும் வசனங்கள் இருக்கின்றன, ஹதீஸ்கள் இருக்கின்றன. சுமார் 3 அல்லது 4 ஜும்மாக்களை நாம் தொடர்ச்சியாக இது நடத்த வேண்டியிருக்கின்றது. இது எல்லா விலங்குகளுக்கும் இந்த செய்தி சென்று அடைய வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக இந்த வசனத்தை எடுத்திருக்கின்றேன். இன்ஷால் அடுத்து வரக்கூடிய ஜும்மாக்களில் நாம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். இதே போன்று எங்களுடைய ஜமாஅத்தில் சஹீஹான ஒரு ஹதீஸை கொண்டு ஒரு அமலை செய்து கொண்டிருந்தோம். விசுவாசிகள் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில பலவீனமானவர்கள் இந்த ஹதீஸுக்கு வெளியில் உள்ள ஒருவர் இருந்து வெளியேறுகின்ற ஒருவர் கொடுத்த ஒரு பிழையை கண்டு ஏமாந்து ஒரு சிலர் இந்த அமலை விட்டு விட்டார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. எனவே தொழுகைக்கு பிறகு அந்த ஹதீஸை எடுத்து இது சரியா பிழையா, இந்த அமலை விட முடியுமா என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்போது ஒரு கேள்வி வந்திருக்கு, உட்கார்ந்து ஹதீஸ்ல வருது 7 உறுப்புகள் சுஜூது செய்யணும். என்ன எல்லாருக்கும் தெரியும், 2 இந்த கால் விரல்கள், அதில் 2 முழங்கால், 2 கை, அடுத்து நெற்றி, 7. இன்னொரு ஹதீஸில் கூட வந்திருக்குது, மூக்கும் சுஜூதில் படணும். அப்போ 8 உறுப்புகள். அதான் எப்படி வந்துச்சு கேட்டால், முதல்ல இந்த 7 வகை வந்திருக்கும், பிறகு இன்னொரு சட்டத்தை எல்லாம் கூட்டியிருப்பான், எப்படி நடந்திருக்கு அவ்வளவுதான். அப்ப ரெண்டும் சரியான ஹதீஸ், அப்ப 8 உறுப்புகள் சுஜூது செய்யணும். அப்ப ஒரு சந்தேகம் வந்திருக்கு சிலருக்கு, அவ உட்கார்ந்து தொழக்கூடியவங்க, அமீரன் தொழுவிக்கிறார் கதிரையில் இருந்து கீழே தொழுகிறாங்க, இவங்களுக்கு இந்த 8 உறுப்பு பட மாட்டிக்கு, அவ தொழுவ கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ விளங்குற மாதிரி இருக்கு, சரியா விளங்கணும். அங்க 8 வண்டிக்கு சரி, அது நல்லா இருக்கக்கூடியவர் 2 தொழுகிறாரு, அவருக்கு அந்த சட்டம். உட்கார்ந்து தொழுகிறதுக்கு வேற சட்டம், குர்ஆன் ஹதீஸ்ல விளங்குற முறைகளும் சிலவங்க பிழையா விளங்கிடுவாங்க, அது அப்படி நடக்குது. ஒரு ஆள் மரக்கறி கடை வச்சிருந்தாராம், அவசரமா வீட்டுக்கு போகணும், ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னா, தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, ஆடு வந்து திங்கம், நான் வரங்காட்டியாளன். அவர் சரின்னு சொன்ன இவரு வீட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு வாராதான் ஒரு தொகை ஆடு நின்று திங்கிது, பையன் அப்படி நிற்கிறானா சும்மா பார்த்துக்கிட்டு திச்சு சிரிச்சு. அப்ப என்ன தம்பி வந்து சொல்லிட்டு போனேன், நீங்க சொன்னதான் செய்யறேன், என்ன நீங்க சொன்னீங்க ஆடு திங்கம் பார்த்துக்கணும், பார்த்துக்கிட்டு நிற்கிறேன்டா. பார்த்தீங்களா, விளம்பரம் வர சரியாயிரே அவர் சொன்னாரு, ஆடு வந்து திங்க சும்மா பார்த்துக்கிட்டு அதையா சொன்னாரு. இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸ் தலகு விளங்குறவங்களும் இருக்கிறாங்க.
அப்ப ஒழுங்குனா அவங்க செய்யற பிழை வந்து கேட்கிறில்ல. இதுவரைக்கும் நம்மகிட்ட வந்து கேட்கல யாரும். அவங்கள அந்த கருத்தை சொல்லிக்கிட்டு மக்களுக்கு மத்தியில இது பண்றது. அப்ப இது கூடாது. அல்லாஹ்வுடைய தீன் ஒரு அழகான மார்க்கம், ஒரு அமைதியான மார்க்கம், அதை சரியா பின்பற்றணும். அவங்களுக்கு மத்தியில சிக்கல்களை போட்டு இது பண்ணக்கூடாது, சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. இப்ப நாங்க கிடந்த ஒரு ஆள் கீழே உட்கார்ந்து எழுவுறான், அவங்களுக்கு இந்த வெட்டு உறுப்புகளும் படுமா? காலை நீட்டி வச்சிட்டியா? இப்படி எங்க படுவது அந்த இது? வேற முழங்கால் படுவதா? இல்ல. நெத்தி படுவதா? ஏலமா கொண்டு வைக்கியா? இல்ல. மூக்கு படமா? இல்ல. சிலவங்க இந்த கையப்பட்ட தரையில வச்சிருக்க, சிலவங்களுக்கு அதுவும் ஏலாது, தொடையில வச்சு போடுறாங்க. அப்ப தொழுக கூடாதா? தொழுங்க சரி, அது வேற இது வேற. உப்பு சிலவங்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க, ஒரு ஆள் எங்கே ஒரு இடத்துல நின்றுகிட்டு தொழுகிறாரு, அவருக்கு ஒண்ணும் செய்யலாது, நின்றுகிட்டே எல்லாம் செய்யறாரு. அப்ப கால் மட்டும் தான் படுவது, வேற ஒண்ணும் இல்லை. கூடுமா? கூடாது. அவர் முஸ்லீமா இருந்தா கூடும். அப்ப மார்க்கத்தை விளங்காம போட்டு குழப்பி அடிக்க கூடாது. இது பெரிய பாவத்துல கொண்டு போயிடும் அவங்கள. அப்ப இஸ்லாம் ஒரு சிறந்த மார்க்கம், சாந்தி சமாதானம் இஸ்லாத்தை பின்பற்றுவதுக்கு அல்லாஹ்வுல தெளிவா வச்சிருக்கிறான். சந்தேகங்கள் வேண்டாம், உரியவங்க இடத்துல வந்து கேட்கணும். சும்மா ஒரு ஆள் கேட்டு என்ன செய்ய? அப்ப அப்ப விஷயம் தான். அப்ப அது நல்லா இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தொழுவாங்க, எட்டு உறுப்பும் படணும். அதனால தான் நாம சொல்ல கண்ணாடி போட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட சுஜூத்து செய்யும்போது கண்ணாடியை கலட்டணும், இல்லைன்னா மூக்கு படாது. ஆனா அவங்க பிரிவுகள் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையே, எல்லாம் சுண்ணத்து தானே. சுகமில்லாதவர் அவர் எப்படியும் தொழுவார், படுத்துக்கிட்டு தொழுவார். வந்திருக்கிறது எப்படி படுப்பார்? அப்படின்னா அவருக்கு மல்லா கேளாட்டி அப்படி மல்லா கணம் மல்லாக்க கிடப்பார். ஒண்ணுமே இல்லை அவருக்கு, ஒரு உறுப்பும் படாது. பாருங்க அல்லாவுடைய தீன் எங்க இருக்குது, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய சோழ் தௌபா செஞ்சு விடுங்க, செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாதீங்க. நல்ல அழகா ஒவ்வொரு இருக்கு பிறகு கேள்வி கேளுங்க. கேட்க வேண்டிய வெள்ளிக்கிழமை நடக்குது, இருவில பாடத்துக்கு ஒரு கேள்வி பதில் நல்ல கேட்கலாம். அதுக்கு சில ஒரு கதை சொல்றான், இல்ல கேள்வி கேட்ட பதில் இல்ல அவர்கிட்ட. 30 வருஷமா சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் மணிக்கணக்கில் கேள்வி, என்ன பதில்? இல்ல கேட்கிற. ஒரு சில நேரத்தில் பதில் கொடுக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. ஒரு முறை ஒரு ஆள் வந்து மற்ற சாத்து யார சூழலா எப்போது மறுமையினால் பதில சொன்னாங்க சொன்னாங்க, அதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு இருக்கு. அப்போ கேளில 99 முக்காலுக்கு பதில் கொடுத்து கிடைக்க, ஒரே ஒரு கேளிக்கு ஒரு முறை பதில் கொடுக்க இல்லை. அது எனக்கு தெரியாம கொடுக்க இல்லை அப்படின்னு. அவங்களை பேசாம இருக்கோம். சனியை வந்து என்ன விஷயம் கேட்ட நான் பதில் சொல்லுவேன். அப்ப அப்படி எல்லாருக்கும் முழு உலகத்துக்கு மத்தியிலே எந்த பிரிவிலும் இல்லாத ஒண்ணு ஜமாத்தில் முஸ்லீம் இருக்குது. கேள்வி பதில் வேண்டிய கேள்வி அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி முழு உலகம் புகழச்சில இதுக்குள்ள ஒரு ஆள் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடங்க. மறுமை ஒன்று இருக்குது, சும்மா இல்ல. முழு எவ்வளவு யஜமா உன்னாஸ், எல்லா மக்களையும் எல்லாம் ஒரு நாளிலே கொண்டு திரட்டுவான். அப்ப எல்லாம் வெளியாகும் அந்த நேரத்துல. நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன எனக்கு தெரியாது, இவங்க என்ன செய்யலாம் இவங்களுக்கு தெரியாது. எல்லா குட்டிகளும் வெளியாக்கப்படும் அந்த நாளை எல்லாரும் மனசுல வச்சு கொண்டு செயல்படணும். அடுத்து இந்த முறை எங்கட மஜ்லிஸ் ஷூராவுல வந்துட்டு ரெண்டு விஷயம். ஒன்னு இந்த காருக்கு மசாஜ் செய்யற விஷயம், அது பிரசுரத்துல வரும் எல்லாம். அப்ப காருக்கு மசாஜ் செய்யற நாங்க என்ன செய்யறோம்? தலைய மசாஜ் செஞ்சுட்டு பிற புதிய தண்ணி எடுத்து காருக்கு கொடுக்கிறோம். தௌஹீதுல ஒரு பிரிவு புதிய ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்குது. தலைய மசாஜ் செஞ்சு போட்டு அதே கையால காரை மசாஜ் செய்யணும், புது தண்ணி எடுக்க கூடாது. அப்ப எங்களுக்கு மத்தியில கொஞ்சம் பறந்துட்டு, ஏன்னா வாட்ஸ்அப் ஒரு நோய் இருக்காது எல்லாம், அது இல்லாமல் ஏழாமத்த ஏழா இருப்போம் அப்படித்தான் இருக்குது. அதுல எல்லாம் வருவது அப்ப அதை பார்க்கும் போது சிலவங்களுக்கு ஒரு சந்தேகம், அப்படி சொல்றாரு அடிச்சு அப்படின்னு. அப்ப இந்த கருத்தை முன் வச்சாங்க. நாங்க மஜ்லிஸ் சூராவில் இதை ஆய்வு கொடுத்தா எடுத்து பார்த்தா பச்சை பிள அவங்களோட கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மசவு செய்வாங்க, அதுக்கு பிறகு புதிய தண்ணீர் எடுத்து காலுக்கு மசவு செய்வார்கள். இதுதான் சஹீஹான ஹதீஸ், இதுதான் சஹீஹான ஹதீஸ். அதே ஈரத்தில் மசவு செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. இவங்க ஒரு பிழையா விளங்கி கொண்டாங்க. ஒண்ணு தலையை மசவு செய்தார்கள், காதை மசவு செய்தார்கள் என்று வந்த உடனே அவ ஒரு தண்ணீரை செஞ்சாங்க. இவங்களுடைய விளக்கமே தவிர இது ஹதீஸ் அல்ல. ஆனா நாம வச்சிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு தெளிவாயிருக்குது. மசவு செய்தார்கள், அந்த கையில் இருந்த ஈரம் அல்லாத வேறு தண்ணீரை எடுத்து காலுக்கு மசவு செய்தார்கள். எப்படி தெளிவு! பகல் சூரியன் சையானாதி. அப்ப அது ஒண்ணு. அடுத்தது மையத்து விஷயத்துல ஜமாத்து நடக்குது, சரி போறாள் மௌத்து. நம்மளோட முஸ்லீம்கள் மௌத்தான அவங்க சொல்லுவோம், இத்தனை மணிக்கு தொழுகை நடக்க வந்துருங்க. ஒரு சகோதரி இருக்கிறா, அவங்களோட குடும்பம் தெரியாது, மௌத்து அவங்க கண்டியில் இருக்கிறாங்க. சில இடத்துல போன்ல எப்படி மௌத்துவாங்க, ஏன்னா வருவாங்க இல்லாட்டி இப்படி கொடுத்துருவாங்க. இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா ஒரு ஹதீஸ் வருது, மையத்துக்கு மையத்தை பற்றி இந்த மரணை அறிவித்தல் செய்யாதீர்கள் என்று ஒன்று வந்திருக்கு. மரண அறிவித்தல் செய்யாதீர்கள் ஆய்வு செஞ்சோம், செஞ்சு பார்த்தா அது லைஃபான ஹதீஸ். மரண அறிவித்தல் கூடாது என்பது லைஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியா பள்ளிக்குள்ள, உங்களோட நஜாஷ் மன்னர் சகோதரர் மௌத்து எல்லாரும் கிளம்புங்க தொழில் வைப்போம். நான் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் மௌத்து யுத்தத்தில் அறிவிச்சாங்க, சொன்னாங்க அங்க மஸ்ஜித் நபியை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி திடீர் மௌத்து அடக்கி போட்டான், தெரியாது. நபி கேட்டான் எங்கே, சொன்னாங்க மௌத்து அடக்கி போட்டு உங்களுக்கு சிரமம் தரக்கூடாது, ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டாங்க. அப்ப வழங்க இப்படி நாம இந்த செய்யக்கூடிய முறை சரி. ஏன்னா மரண அறிவித்தல் கூடாது என்று வந்த ஹதீஸ் லைஃப். இது சொன்ன உடனே சில சகோதரர்களுக்கு சந்தேகம் சொல்லிட்டேனே, அல்லாஹ்வை யாரு படைச்சதுன்றே சந்தேகம் வரும். அதனால இந்த சந்தேகங்கள் எல்லாம் பெருசு இல்லை, ஒரு சந்தேகத்தை போட்டாங்களாம். ஒரு கதை வந்துச்சு என்னன்னா, இப்படி ஒவ்வொரு மஜ்லிஸு சூறால ஒன்னு ரெண்டு இல்லாமக்கிட்டு போனா இஸ்லாம் போயிடமே அப்படின்னு ஒரு சந்தேகம். யாரும் பயப்பட தேவையில்லை. இங்க மூணு விதமா நடக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற பிள்ளையே அகற்றுவோம், ஒண்ணு. உள்ளுக்குள்ள வராம வெளியில தெரியாம இருக்கு, அதை கொண்டு போட்டு வருவோம், அப்படியே நடக்கும். வழங்கிச்சா? இரண்டு, உள்ளுக்கு பூஞ்சிருக்கோம், இதை தள்ளுவோம். எங்களுக்கு தெரியாம வெளியில இருக்கோம், அதை நாங்க கொண்டு விட்டு வந்து திருப்பி இது பண்ணுவோம். இன்னொன்னு, நாங்க செய்து கொண்டு இருக்கக்கூடியது பிழை என்று வெளியில சொன்னா அதை ஆய்வு செஞ்சு அது சரியா பிள்ளை அதையே நாம சொல்லுவோம். இப்படி இருக்கிறது. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. வெளியில என்ன போவோம்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதுன்னு போயிடும், அது போயிடும். ஹஜ்ஜத்தில் சொன்னா ரெண்டை விட்டு செல்கிறேன், அது எங்களை இருக்க இன்ஷா அல்லாஹ், அதுதான் அசல். அவன் மஜ்லிஸ் சூராவில் இப்படி தள்ளுற விஷயம் அது எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததான் வெளியில போவோம், அது போகத்தான் வேணும். ஏன் நுழைஞ்சது? இந்த பிழையான பிரிவுக்குள்ள நாங்க சேர்ந்ததுனால. இல்லைன்னா வாரத்துக்கு இடம்பாடியில் அடிச்சு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தால்தான் நம்ம தௌஹீதுல கூட குர்ஆன் ஹதீஸ் வேற எதையும் பின்பற்ற இயலாது. இதுல போக போய் தான் உள்ளுக்குள்ள தெரியாம, நமக்கு தெரியாது நம்ம சொல்ல தேவை இப்படி விஷயம். அதனால யாரும் கவலைப்படவானா, குர்ஆன் ஹதீஸ் போவாது. 30 ஜூஸ் அப்படியே எங்களுக்குள்ள இருக்கும், சஹீஹான ஹதீஸ் எல்லாம் அமல்ல இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அது ஒரு விஷயம். அடுத்தது சனிக்கிழமை நாளை இரவுக்கு எல்லாரும் கட்டாயம் வரணும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும். இஷாவுக்கு பிறகு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது, ஆண்கள் பெண்கள் வரணும், வராதவங்களுக்கு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்க. அடுத்தது இந்த முர்த்ததா போன ஹிபத்தோட ஒரு முபாஹலா ஒன்று இருக்குது, வார சனிக்கிழமை அசருக்கு பிறகு 5 மணிக்கு எல்லா முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இந்த முத்தத்தில் கூட வேண்டியிருக்குது. இனி வந்தா நடக்கும். அது சம்பந்தமா ஒரு சின்ன நோட்டீஸ் இருக்கு, இப்போ வாசிப்போம். அடுத்து பெரிய நோட்டீஸ் அடிச்சிருக்கே, அது கொஞ்சம் வேண்டிய ஆள் கொண்டு போய் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து கிண்ணியாவில் அத்தாவுல்லாண்டு வருவார். இவரும் புது புது கருத்துக்களை வெளியிட்டு அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு உபதேசம் செய்யறது. நல்ல மனுஷ மார்க்கத்தில் உருகி இருந்தாலும் சைத்தா வந்து கொலைப்படுறது, நல்ல தாபத்தையும் செய்வார். இப்படி பல குறைச்சிகள் போட்டு போட்டு கூப்பிட்டு ஆளுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப கிட்டத்துல புதிய ரெண்டு விஷயத்தை வச்சு விட்டார். என்னன்னு கேட்டா, குர்ஆன மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான், ஹதீஸை பாதுகாப்பதாக வாக்குறுதி அறிக்கை இல்லை என்று ஒரு கட்சி கருத்தை வாட்ஸ்அப்ல கொடுத்து விட்டார். இவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கே இந்த மாதிரி கதைகள் கதைக்க கூடாது, இங்க வரணுண்டு. இப்ப இன்னொரு கதை இன்றைக்கு வழியா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் குடிச்சிட்டார், ஒரு ஆள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார், அவருக்கு ஆசிரா போயிட்டார். இந்த ஹவாரஜிகள் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள அப்படித்தான், ஒருத்தர் பெரும்பாவம் செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான், மூத்தசாக்கள் மாதிரி. இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்க என்ன மூழ்கியா, அவங்கள்ட்ட ரெண்டு அல்லாண்டு சொன்னாலும் அவங்க முஸ்லீம் தான். அவங்க சொன்னாங்க களிமா இருக்கிற கடலை போல நீங்க வேண்டிய பாவங்களை செய்யுங்க, ரெண்டு பேருங்க வானத்துக்கு முன்குழு வித்தியாசம். அந்த கருத்து இப்ப அதையும் வெளியிட்டிருக்காரு. இப்ப அவருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதிக்கோம், எல்லா கிளைகளுக்கும் அனுப்பிக்க, இவரோட நாங்க கதைக்கு ஒரு இவரை பற்றி ஒரு முடிவு தரு வரைக்கும் யார மார்க்க விஷயங்களை எந்த தொடர்பு வைக்க கூடாதுன்னு அவருக்கும் ஒரு கடிதம் அனுப்பி வர சொல்லி அந்த கடிதம் இரண்டையும் வாசிப்பாங்க. சரி, அடுத்து நம்ம ஜும்மாவில் சொன்ன விஷயம், நாங்க அந்த காலத்துல இருந்து ஒரு அமல் செஞ்சுக்கிட்டு வரோம். என்ன, காலையில் எழுந்த உடனே நாம என்ன செய்வோம், இந்த மூக்கை மூன்று முறை சீறி விடுவோம். ஏன், உள்ளுக்குள்ள சைத்தான் தூங்குகிறான் என்று நபி சொன்னாங்க. அமல் நடந்து வருவது. திடீர் வெளியில போன ஒரு ஆளு, நான் ஒரு ஹதீஸ் கலை ஆய்வாளர் என்று சொல்லிக்கிட்டு இந்த ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸில் படி அமல் செய்வது பிழை. ஏன், இந்த ஹதீஸ் முத்தலக், இன்னொரு ஹதீசையும் முக்கையது வரையறுக்கப்பட்டு, அது என்ன, ஒலி செய்யும் போது மூக்கை சீரணும். அதனால ஒலி செய்யும் போது அந்த ஹதீஸ் முக்கையது, அப்படித்தான் செய்யணும். எலும்புன மூக்கு சிறு பிழை, இது ஜமாத்தில் முஸ்லிமே சிறு பிழை கருத்தை கொடுத்து விட்டார். அவரும் கிட்ட மற்றவரையும் கடை வச்சு இது எப்படி வந்து சில சகோதரர்களுக்கு சந்தேகம் கேள்விப்பட்ட விட்டுட்டாங்களாம். இப்படி மட்டும் நீங்க செய்யாதீங்க, யாரோட பேச்சையும் கேட்டு செய்யறதும் கூடாது விடுவதும் கூடாது. இது ஒரு ஜமாத்து, ஒரு தலைமைத்துவம், குர்ஆன் ஹதீஸ் சத்தியத்தை இருக்கிற கூட்டம், இதுக்கு ஒரு தலைமைத்துவம், ஒரு ஷூரா இருக்குது. அல்லாஹ் ரசூல் பக்கம் கொண்டு போறது பிரச்சனை வந்தால் நீங்க கொண்டுகிட்டு வரோம், நீங்க நினைச்ச மாதிரி செய்யவும் கூடாது விடவும் கூடாது, யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. அப்ப எனக்கு தலைமைத்துவம் கேட்கிற சீரழிஞ்சு போயிடும். அப்ப பிழையான வழக்கு அவரிட, அதனால தான் நான் இதை எடுத்தேன். இப்ப என்னன்னு பாருங்க, ஹதீஸ பாருங்க, சஹீஹ் புகாரி முஸ்லிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதஸ்ஸைக்கல அஹதுக்கும் மின் மனாமிஹி, உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து எழுந்தால் ஃபல்யஸ்தன்ஃபிர் ஸலாதன், மூன்று முறை மூக்கை சீறி விடவும். இன்ன ஷைத்தான யபீத்து அலா ஹைஷூமிஹி, ஏனென்றா ஷைத்தான் மூக்குக்குள் மேற்பகுதியிலே தூங்கிக் கொண்டிருப்பான் என்று சொன்னார்கள், இரவில் தங்கியிருப்பான் என்று சொன்னார்கள். இதன் ஹதி. இப்ப நான் இந்த படி இந்த காமல் விரும்பினோன்னு மூணு முறை சூரி உருகிறது. அப்ப இவர் சொல்லியிருக்கிறாரு, இது முத்தலப்பு வரையறுக்கப்பட்டு வந்தீங்க, ஒண்ணு மூக்க சூற சொல்லி, அதனால அங்கதான் செய்யணும்னு பிழையான விளக்கத்தை கொடுத்து விட்டார். முத்தலக்கம் இல்ல, முக்கையதும் இல்ல, இது முத்தலக்கு வேற முக்கையது வேற. இப்ப நாம சொல்றோம் உதாரணமா, வந்து ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் வெள்ளையாடை அணிந்து கொண்டு செல்லணும் சொன்னால் சொல்லியிருக்கு. இது ஒண்ணும் ஸ்கூலுக்கு செல்லும் போது மட்டும், இன்னொருத்தில் இருக்கிறது வெள்ளையாடை அணியுங்கள். இந்த வெள்ளையாடை அணியுங்கள் என்பது முத்தலப், ஸ்கூலுக்கு மட்டும் என்பது முக்கையத். இப்ப அமல் இந்த படித்தான், ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் வெள்ளை உடுத்தணும், தெளிவா வந்துட்டு. இன்னொன்னு இருக்குது, ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு தகப்பும் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போ பள்ளிக்கு போகும்போது அழகான உடுப்பு உடுத்திட்டு போ, ஒண்ணு இன்னொரு நேரத்தில் பிரயாணம் போகும்போது நல்ல உடுப்பு உடுத்திக்கிட்டு போங்க சொன்னா இது முத்தலகு முகையதா? ஒரு ஆள் அளவு எடுத்துக்கிட்டா பிரயாணத்துக்கு கண்டிக்காள், அப்ப பள்ளிக்கு புதுசு தேவையில்லை. ஒரு ஆள் இதன் முகையதா எடுத்துக்கிட்டு அப்ப பிரயாணத்துக்கு தேவையில்லை எடுக்கிற பச்சை பிழை. இந்த ரெண்டு இடத்திலையும் புது உடுப்பு உடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த ஹதீஸ்ல இங்க தூக்கத்தில் இருந்து நீங்கள் காலையில் எழுந்தால், தூக்கத்தில் இருந்து எழுந்தால் மூக்கை மூன்று முறை சீறி விடுங்கள். என்ன காரணம்? சைத்தான் தூங்குகின்றான், வெளியில தள்ளணும். இது ஒரு சப்ஜெக்ட். ஒளி செய்யும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்யும் போது வாய்க்கும் தண்ணி கொடுப்பாரு, மூக்குக்கும் தண்ணி கொடுப்பாரு. அது வேற, அந்த காரணம் சொல்ல இல்ல. என்னத்துக்கு மூக்கு தண்ணி கொடுக்கறது சொல்ல இல்ல, சீறி விடுறது. அது ஒன்று அதுக்கு எதுக்குமே காரணம் வரையில, இதுக்கு மட்டும்தான் காரணம் வந்துச்சு. அப்படி பார்த்தா ரெண்டு முகையதிலையா, இங்கு தூக்கத்தில் இருந்து விழுந்தார், அங்கு ஒளி செய்யும் போது ரெண்டு முகையதாக்கும். அப்ப ரெண்டும் படித்தான் அமல் வரும். இதை எடுத்துக்கிட்டு அதை விட இயலாது, அதை எடுத்துக்கிட்டு இதை விட இயலாது. இப்படி எவ்வளவு ஒரு பிழையான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு பாருங்க, மக்களை வழிகெடுத்துக்கிட்டு தானும் கட்டு. இதுதான் நாம சொல்றது. மற்றவங்கிட கேட்க வேணும்னு சொன்னா சொல்றான், இந்த கட்டுப்படுத்தி வச்சுக்காரு எல்லாரையும். அதான் இஸ்லாம் கட்டுப்படுத்த வைக்கணும். இஸ்லாம் தான் கட்டுப்பாடு தானே, வேற என்ன? அப்போ நான் அதை விட்டு சரி கேளுங்க, ஆனா பிரச்சனை கொண்டுகிட்டு வாங்க, நீங்க அமல் செய்யாதீங்க, பார்க்கணும் இந்த பாருங்க எவ்வளவு பிழையாயிட்டு. சரி, இன்னொரு பாருங்க, இது முத்தலக்காது கையதுன்னு சொல்லி ஒரு ஆள் போனால், இப்ப காலையில விளக்கூடியவங்களை நிறைய பேர் இருப்பாங்க, ஒளி செய்ய மாட்டாங்க, நோய் தயமும் தயமும் செஞ்சுதான் தொழுவாங்க. அப்ப இவங்களோட மூக்குக்குள்ள இருந்துகிட்டு தான் நீப்பாங்க, கரைச்சி வரீங்க, எப்படி ஒன்னு வெளியில தள்ளுறது? ஏன் ஒளி செய்ய மாட்டாங்கள, ஒளி செய்ய மாட்டாங்க, அவங்க தயமும் தான் செய்வாங்க. அப்ப மேப்படி உள்ளுக்கையில எழுப்பா தூங்கிக்கிட்டு அவனை எப்படி வெளியில தள்ளுறது? என்ன யோசனை பாருங்க, விளக்கம் இதான். அவர் இந்த ஆடு மரக்கரிசி கட்சியில பாத்துக்கணுன்ற கேஸ் தான் இதுவும். இப்படி ஒரு மேலோட்டமான நுனிப்புள் மேயிற விளக்கம் இது. அப்ப தெளிவாயிருக்க அமல் விட்டவங்க திருப்பி அமல் செய்யுங்க. காலையில் எழும்பு ரெண்டு முறை மூணு முறை சீறி விட்டுருங்க, சதாசன் இருக்குது. மூன்று முறை சீறி விடுவேன், இது ஒரு சப்ஜெக்ட். ஒளி செய்யும் போது மூக்குக்கு தண்ணி கொடுக்கணும், அது வேற சப்ஜெக்ட். அதுலயும் அவங்க என்ன செய்யறாங்க, மூக்குக்கு வேற தண்ணி கொடுக்கறாங்க. அது போல ஒரு சுரங்கை தண்ணீர் எடுத்து அரவாசி வாய் ஒப்பிடிப்பார்கள், மற்றதை மூக்குக்கு எடுத்து சீறி விடுவார்கள். அப்ப இது சாயில் புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ். அவ்வப்போ நிறைய உங்களுக்கு விளங்குது, அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க, சும்மா அவசரப்பட்டு இதுகளில் போய் விழுந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை உதவி கொண்டு சரியான வழிகாட்டல், சரியான முறைப்படி குர்ஆன் நதி சொல்லியில ஜமாத்து போய்கொண்டிருக்கிறது. விளங்கிச்சா? அதால வந்துகிட்டு இந்த மாதிரி இதுகளை வந்துட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணி ஜமாத்துக்குள்ள சிக்கல்களை உண்டாக்கிடக்கூடாது. அப்ப முதலாவது அம்மன் இது காலையில் எழுந்தோடனே இப்படி செஞ்சிருங்க, ஒதுக்கியும் போது அப்படி செஞ்சு கொள்ளுங்க. ஒன்னும் அடுத்து அத்தாவுல்லாட கடிதம் முபாஹலா கடிதம் வாசிக்கப்படும். சனிக்கிழமை கட்டாயம் நாளை இரவுக்கு இஷாவுக்கு எல்லாரும் வந்துருங்க, நேரத்தோட வரங்க, வந்து கலைச்சில வந்து நாலரை காய் தொழுகிட்டு நிக்காதீங்க. அடுத்தது மரண அறிவித்தல் கூடாது என்று வந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அடுத்தது காலுக்கு மசூதி செய்யும் போது புதிய சனி எடுப்பதுதான் சஹீஹான ஹதீஸ். அப்ப இப்ப இந்த கடிதத்தை வாசிப்பாங்க.
அல்லாஹ்வின் அடிமை உமர் அலியின் முஹம்மது ஹுசைனிடமிருந்து சகல பிராந்திய உமராக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி ஹிபதுர் ரஹ்மான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிச் சென்றது முதல் எங்களை விமர்சித்து வந்ததை தாங்கள் அறிவீர்கள். இரண்டும் பாகிஸ்தானில் உள்ள முஹம்மது இஸ்தியாக்கின் தலைமையிலான பிரிவை விட்டு நாம் ஒதுங்கியதன் பின்னர் இவருடனும் இவரை சார்ந்தவர்களுடனும் பலமுறை பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளோம். ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் மசூத் அஹமத் தோற்றுவித்தது சத்தியம் என்று வாதித்துக் கொண்டிருந்தனர். எனவே தான் அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் முபானலாவுக்கு அழைத்தோம். இவ்வாறு மூன்றாவது முறையாக அழைத்த போது ஆலோசித்து விட்டு கூறுகிறோம் என்று கூறிச் சென்றவர்கள் முதன்முறையாக அவர்கள் தான் அழைப்பது போன்று என்னை அழைத்து ஒரு பிரசுரம் வெளியிட்டுள்ளனர். எனவே தான் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை மூன்றாவது முறையாகவும் முபானலா செய்ய வருமாறு அழைத்து ஒரு பிரசுரம் வெளியிட்டுள்ளோம். அதனை அவர்களுக்கும் பதிவுத்தபாலில் அனுப்பியுள்ளோம். அதன் பிரதியை இத்துடன் நினைத்துள்ளோம். இதனை பிரதி செய்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பதோடு இன்ஷா அல்லாஹ் முபாஹலா நடைபெறும் தினமாகிய 29/10/2016 சனிக்கிழமை அன்று விரும்பிய முஸ்லிம்கள் வந்து கலந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கவும். குறிப்பு ஜும்மா தொழுகையின் பின் வாசித்துவிட்டு அறிவித்தல் பலகையில் போடவும். அல்லாஹின் அடிமை உமர் அலிபின் முஹம்மது ஹுசைனிடமிருந்து இணைந்தவாய் சகல அமீர்மார்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீனாவைச் சேர்ந்த அதாவுல்லா என்பவர் மார்க்க விடயங்களில் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் அவருடைய சந்தேகங்களை பரப்பக்கூடிய செயலை பலமுறை செய்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தலைமைத்துவம் அவரை அழைத்து விளக்கம் அளித்ததும் அவர் தனது தவறை ஏற்று மன்னிப்பு கோருவதும் வழமையாகும். அண்மையில் இதே போன்று மூன்று பிரச்சனைகளை முன்வைத்துள்ளார். ஒன்று, அல் குர்ஆனை மட்டுமே அல்லாஹு தஆலா பாதுகாப்பதாக வாக்களித்துள்ளான். இரண்டு, ஹதீஸை பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கவில்லை. மூன்று, ஹதீஸை அறிவிப்பவர்கள் நபித்தோழர்களாவார்கள், எனவே அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் மார்க்கமாகும். இப்பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 2016/10/29 திகதி சனிக்கிழமை தலைமைத்துவத்திற்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளேன். எனவே அதில் ஒரு முடிவு வரும் வரைக்கும் இவருடன் தொடர்பு வைப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு முஸ்லிம்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். குறிப்பு ஜும்மா தொழுகையின் பின் வாசித்துவிட்டு அறிவித்தல் பலகையில் போடவும்.
நோயாளிகள் கூடிட்டாங்க, வர வர கூடிக்கிட்டே போய் உட்கார்ந்து தொழ வேண்டி இருக்கிறது. கதிர தட்டுப்பாடு, ஏண்ட சகோதரர்கள் நன்மையை நாடி கதிர ஒரு நாலஞ்சு கதிரைகளை ஒன்று போடுங்க, ஒன்று அல்லது ரெண்டு இப்படி போட்டிங்கன்னா சேர்ந்துதான் உட்காந்து தொழக்கூடியவங்க தொழுவாங்க, உங்களுக்கு நன்மை வந்து சேரும். இப்படியான விஷயங்களை நாங்கள் போட்டி போடணும். அடுத்து கடைசியாக எல்லா சகோதரர்கள் சகோதரிகளிடத்தில் ஒரு வேண்டுகோள், இந்த பிரார்த்தனை துணிக்கு துவா, இது இந்த துவா கட்டாயம் நாங்கள் செய்யணும், செய்கிறோம். ஆனா நம்ம ஜமாத்துக்காக துவா செஞ்சோமா என்னங்கிறதா எனக்கு என்ன தெரியாது. எங்களுடைய துவாக்கள்ல நாங்க இந்த ஜமாத்துக்கு துவா செய்யணும். உதாரணமா துவா செய்யும்போது, யா அல்லாஹ், இந்த ஜமாத்தை நீ எந்த ஒரு சிக்கல் பிரச்சனை வராம பாதுகாத்தரு, இதுல எங்களை உறுதியாக்கி வை, இதுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்த நினைப்பவர்களுடைய உள்ளங்களை சீர்படுத்து, இதுக்காக யாரும் வெளியில் அப்படி உள்ளே சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தால் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து விடு, எல்லா முஸ்லீம்களுக்கும் மத்தியில் அன்பை நீ என்ன ஏற்படுத்து. இப்படி நாம இந்த ஜமாத்துக்கு துவா செய்யணும். அப்படி செய்யறோமா? அல்லாஹு அலாம் செய்யணும். ஒவ்வொரு துவாவிலையும் நாம இது பண்ணணும். இடக்கெடுப்படி சில சில இடங்களில் இங்கே என்ன சில இதுகள் உண்டாயது. அப்படி துவாக்கள் செஞ்சு அல்லாஹ்வுக்குள்ள கபூல் ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா துவா வந்துட்டு பெரிய ஒரு ஆயுதம், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் கூட. எங்கட ஒரு சக்தியில நாங்கள் இயங்கக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய சக்தியில இந்த ஜமாத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எங்களுக்கு ஏலமா? இந்த முழு சமூகத்தை 400-500 கோடி மக்களை வழிபடுன்னு சொல்லி போட்டு இந்த கொஞ்ச பேர் நாமங்கன உட்கார்ந்துட்டு இலங்கையில பத்தி கிளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது லேசான விஷயம் நினைக்கிறீங்களா? இது முடியுமா, ஏழுமா? மற்றவங்களுக்கு ஏழு, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு. அப்ப நாம அடிச்சு இப்படி சொல்றோம், நாங்க மட்டும்தான் முஸ்லீம்கள். அப்ப இது ஜமாத்து ஓடுது, யாருடைய சக்தி இது? அல்லாத எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஒரு திறமை கிடையாது எங்களுக்கு. அப்ப அதனால நாம அல்லாட்ட துவா கேட்கும்போது இந்த ஜமாத்துக்கும் துவா கேட்கணும். விரோதம் குரோதங்களை இல்லாமக்க சொல்லி அப்படியெல்லாம் இருக்கிறது. அதேபோல மிக முக்கியமா, யா அல்லாஹ், இந்த வதந்திகளை பரப்புகின்றார்கள், அந்த வதந்திகளை முறியடித்து விடு. மிக முக்கியமா வதந்திகள், இது பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கு ஜமாத்துக்குள்ள. வதந்தி கிளப்புறது அது இருக்கும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு நபியோட மனைவியை பத்தி என்ன செஞ்சாங்க? ஒரு சஹாபியோட வந்தாங்கட்டாங்க மதீனாவே, அப்படி என்ன கொந்தளிக்குது? ஒரு நபியோட மனைவி மானக்கேடு ஈடுபட்டதாக கட்டி விட்டாங்க. எப்படி நபிக்கு இருந்தீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வழி நடத்துறவருக்கு அதை பத்தி 40 நாள் அழுது அழுது ஆயிஷா மெலிஞ்சி போயிட்டான். நபிக்கும் கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்துட்டு, அப்படிப்பட்ட வதந்தி அது, சந்தேகம் வந்துட்டு கதைக்கிறேன் ஆயிஷாவோட, என்ன சோமா இருக்கிறியா? அவளை நான் வீட்டுக்கு போனான், அழுது அழுது மெலிஞ்சி போயிட்டான். பிறகு அல்லாஹ் இறக்குறான், விட்டான், கொஞ்சம் படுங்க அப்படின்னு. எல்லாம் புரண்டு அப்படி இப்படி வந்து தலை காட்டு ஏலமா வழியில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு எங்களும் நடந்தா வழியில என்ன கதைக்கிறாங்களு? நான் கேள்விப்பட்ட அந்த வாடிக்கிறனு கதைச்சாங்க, என்ன உமர் அலி கிலாபத்து கொண்டு வர போறாங்களா? இந்த ஒரு ஆளை இவரால கட்டுப்படுத்த ஏழையில வந்து கதைச்சிக்காங்க. ஒரு ஆளை இவருக்கு கட்டுப்படுத்த ஏழையாண்டு இந்த மாதிரி அங்க நபீர மனைவிக்கு இப்படி கதைச்சது. அல்லாஹ் விட்டான், கொஞ்சம் நல்ல அனுபவங்க, ஏன் இந்த வேலையை செய்றீங்க? இறக்கி வச்சான். அல்லாஹு தஆலா சொன்னா, இந்த வேலையை செஞ்சது யூத கிறிஸ்தவர்கள் மஜூசிகள் அல்ல, மின்கும், இந்த தோழர்களிலே இருந்த சிலர் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். எப்படி இருக்கும்? அப்போ இந்த வதந்திகளை நாம தானே வரத்துவோம், எங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. விளைவு என்ன நடக்கும்? சுபஹானல்லாஹ். அதனால அதையும் செய்து, அதான் அந்த வதந்திகளை பரப்புகின்றார்களே அவங்களுக்கு நீ நல்லெண்ணத்தை கொடு, அந்த வதந்திகளை மக்களுக்கு போய் சேராம முறியடித்து விடு என்றும் நீங்க அல்லாட்ட தமிழ்ல கேட்டுக்கொள்ளுங்க. அவ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. இஷா தோழி என்ன இருக்கிறா கேளிகள்?
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك